இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம், இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். கிரியா யோகத்திற்கு இரண்டு விடயங்கள் இன்று நாங்கள் அனுஷ்டிக்கப் போகின்றோம். ஒன்று, சைவ சித்தாந்தத்தின் ஒரு ஞானியாக இருந்து நூல்கள் எழுதிய உமாபதி சிவம் அவர்களின் குரு பூஜை இன்று. அதைவிட எங்களுடைய பதினெண் சித்தர் முதன்மை சித்தர்களில் ஒருவரான காரூர் சித்தரின் குரு பூஜையும் கூட. அவர் எங்களுடைய கனேடிய சங்கத்தின் சித்தராக அமைந்திருக்கின்றார். ஆகவே இந்த ரெண்டு சித்தர்களை பற்றியும் இன்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். முதலாவதாக சைவ சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை எழுதிய ஒரு ஒரு ஞானியான உமாபதி சிவம் அவர்களின் வரலாற்றை பற்றி சிறிய நேரம் சிந்தித்து அதை தொடர்ந்து காரூர் சித்தரை பற்றி சிந்திப்போம். உமாபதி சிவம் அவர்களின் வரலாற்றை சிந்திப்பதற்கு நான் என்னுடைய சக சாதகர் கார்த்திகேயன் ஐயா அவர்களை, அவரை பற்றிய சில தகவல்களை எங்களுடைய சாதகர்களுக்கு சொல்லும்படி கேட்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
நல்லா காதல உழுதா சார்?
ஓமாம், கேக்குது, பேசுங்க.
ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ரெண்டு மகான்மார்களுடைய ஒரு சித்தர்களுடைய ஒரு குரு பூஜையும் ஒரு அடியாருடைய குரு பூஜையும் ரெண்டு சிறப்பான ஒரு நாள். இது கிரியா யோகத்துக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதோட மட்டும் இல்ல, அந்த பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதும் ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி வகையில இன்னைக்கு ஒரு ஒரு சிறப்பான நாள். இவ்வளவு பெரிய ஒரு நாடு கொந்தளிச்சுக்கிட்டு குரானா அதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை பாபாஜி கொடுத்து இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் ஒவ்வொரு இடம் நினைச்சா ரொம்ப விகப்பா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உமாபதி சிவம் வந்து ஒரு சிவயோகி. அந்த சிவயோகியினுடைய ஒரு சிஷியனா இருந்து ஒரு பெரிய ஒரு சிதம்பரத்திலேயே பிறந்து சிதம்பரத்திலேயே வளர்ந்து நடராஜா கோயில் தீட்சரா இருந்து ஒரு பெரிய ஞானம் பெற்றவர். 3000 தில்லை வாழ் அந்தனர்கள இந்த ஒரே ஒரு ஆள் தான் உமாபதி சிவன் சொல்லி அவர் அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காரு. ஒரு சிறிய ஒரு விஷயத்த சார் சொல்ல சொன்னாங்க. அடியேனுக்கு தகுதி இல்லாட்டினாலும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அது இறையினுடைய சார்ந்த விஷயம்தான். ஏன்னா அவ்வளவு பெரிய மகான்களுடைய வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு. பயம் கிடையாது, அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் வேற. ஆனா நாமளும் அதை பேச போறோமா? சரி, அவருடைய சித்தம் ரைட், அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டேன், வாங்கிட்டு தான் பேசுறேன். நான் பேசல, அவருடைய கருணை. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தீட்சிதரா வந்திருக்காரு, ஆணவ மதத்துல தான் வந்திருக்காரு. இருந்தாலும் ஏதோ முற்பொருவில் அவரே சொல்லியிருக்காரு உண்மை விளக்கத்துல. பிறவியில செய்த புண்ணியம் என்ன வந்து இறைவன் ஒரு குரு வழியா என்ன விடுதலாக்கிட்டாருன்னு சொல்லி உண்மை விளக்கத்துல அவர் குறிப்பிடுறாரு. அவருடைய வரலாற கேட்டீங்கன்னா நம்ம கிரியாயோக சாதகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்கும். அவரு ஒரு தீஷர் அந்தனர், அவரு வந்து மறைஞான சம்பந்தர்னு சொல்லிட்டு நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையில நிறைய பேசுனா டைம் இருக்காது, இங்க ஒரு 8 மணிக்குள்ள நாங்க சில விஷயங்கள் இது பண்ணணும். சுருக்கமா சொல்றேன், இன்னொரு தடவை நம்ம நல்லா விரிவா பேசுவோம். நம்ம சைவ சித்தாந்த வரலாறுல மறைஞான சம்பந்தர் ஒருத்தர் வர்றாரு, அவருடைய சிஷியர் தான் உமாபதி சிவம். இவரு பூஜையில இருக்கிறாரு, அதாவது பக்தி மார்க்கத்துல இருக்காரு, அவரு ஞான மார்க்கத்துல இருக்காரு. இருந்தாலும் அவரும் கோயிலுக்கு வராரு, இவரும் கோயில்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இவரையும் அவரு பார்த்துட்டு இருக்காரு, அவரையும் இவரு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்குள்ள ஒரு நாள் அவர் பல்லாக்குல இருந்து காலம் செய்யறதுக்கு அவருக்கு அன்னைக்கு 6 கால பூஜைக்கு வந்திருக்கு உமாபதி சிவம் அவருக்கு. அப்ப வந்து மறைஞான சம்பந்தரு சிங்காரத்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர்ல அவர் குடியிருக்கு, அங்க இருக்கிறாரு. குடியில் போட்டுக்கிட்டு நடராஜாவை தரிசனம் பண்றதுக்கு அங்க இருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு வந்து பல்லாக்குல அவர் போறாரு. அப்ப அந்த காலத்துல பல்லாக்குல கும்பிட்டு போயிருக்காங்க டீச்சருங்க, அது வரலாறு இருக்கு. ஒருத்தர் தீவிட்டி பிடிச்சிட்டு போறாரு, இவரை பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்க. மறைஞான சம்பந்தர்கிட்ட சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இத மாதிரி இங்க ஐயா நீங்க இவ்வளவு பெரிய ஞானத்தை வழங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சாதாரண பக்தி மார்க்கத்துல உள்ளவங்க அவரை வந்து பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்க. ஒரு மாணாக்கன் கேட்டாரு. அந்த மாணாக்கன் கேட்டா அப்புறம் நம்ம குரு பதில் சொல்லிதானே ஆகணும், அதானே அவருடைய கட்டளை. அப்ப வந்து அவரு ஒரே ஒரு வார்த்தையில குதிச்சாரு, பட்டக்கட்ட பகல் குருடு பல்லாக்குல போதுன்னு ஒரே வார்த்தையில பல்லாக்குல இருந்து குதிச்சிட்டாரு. ஒரே வார்த்தை, அவர் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப அவர் சொல்றாரு உண்மை விளக்கத்துல, எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது என்னை வந்து ஆட்கொண்டுடுச்சு அந்த வார்த்தை சொல்லி அவர் அந்த பல்லாக்குல இருந்து குதிச்சிடுறாரு. குதிச்சுன்னு தன்னுடைய குரு காலில் போய் நமஸ்காரம் வாங்கிட்டு, இவ்வளவு நாள் நான் என்னுடைய சித்தறிவிலே இருந்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய ஒரு கண் திறந்த மாதிரி யோகின்னு சொல்லி அந்த அவர்கிட்ட காலில் ஊண்டு தரிசனம் பண்றாரு. அதுக்கு இடையில அப்ப உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா அந்தனர்கள்ன்றது ஒரு உயர்ந்த ஒரு இல்லை, வாழ் அந்தனர்ன்றது ஒரு உயர்ந்த ஒரு நிலையில உள்ளவங்க அவங்க. அவரு ஒரு சாதாரண ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு காலில் ஊந்துட்டாருன்னு சொல்லிட்டு உலகில் அவரை வந்து சோதனை பண்ணுது. அந்த சோதனையில இறைவன் பயிற்சி வைக்கிறாரு, குருவும் அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரை விளக்கி வைக்கிறாங்க. விளக்கி வச்சோடனே ஒரு தனி ஒரு இடத்துல போய் கொத்தங்குடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. உட்காந்த உடனே அப்ப நடராஜர் அங்கேயே இருந்து நான் தரிசனம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஒரு நடராஜா சிலையை வச்சு அங்க வணங்கிட்டு அப்படியே காலத்தை கடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் கொடி ஏறல, கொடி ஏறலன்னா அசுர குரல்ல என்னுடைய உண்மையான பக்தன் ஒருத்தவங்க உட்காந்துருக்கான், அவனை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி அவர் அங்கே இருந்தே கவிக்கொடின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அந்த 8 பாடல்ல கவிக்கொடின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பாடல் அங்கேருந்து பாடி இங்க கொடியை ஏத்தினார். அவருடைய ஒரு சிறப்பான ஒரு மகானுடைய இன்னைக்கு குரு பூஜை. அந்த மகான் என்னன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில இருந்திருக்காரு, நம்ம கிரியா யோகத்துக்கு உட்பட்டு இருக்காரு. இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இத்தனை மகான்மார்களுடைய செயல்பாடுகளும் கிரியா யோகத்துக்குள்ள வராங்க. சைவ சித்தாந்தம்னா கிரியா யோகம் தான், கிரியா யோகம்னா சைவ சித்தாந்தம் என்ற அடிப்படையில வரக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு மகான்மார்கள்லாம் கற்ற ஒரு கலையை நமக்கு இறைவன் தெரிஞ்சோ தெரியாத எந்த ஜென்மத்திலயும் நம்ம செய்த புண்ணியம் இன்னைக்கு அதுக்குள்ள இருந்து இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் ஏன் ஓடி போய் நான் இது பண்றேன்னா, நீங்க எங்கேயோ கடல் கடந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் எங்கேயோ ஒரு கடல் கடந்து இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள அங்க போய் என்னுடைய மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம சாதகர்களுக்காக தான் நான் அங்க போய் பிரார்த்தனை பண்றது. இன்னைக்கு யாருமே அனுமதிக்கல, 10 பேர் தான் அனுமதிச்சாங்க. நம்ம சங்கத்துல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் காவடு கொடுத்தாங்க. அப்புறம் வந்த அன்பர்கள்லாம் நீங்க எதுவும் நினைச்சிக்காதீங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சாதகர்ஸ் எல்லாம் என்ன ஒரு ஆள் அனுபவிச்சாங்க. இருந்தாலும் அதை ஒரு பலன் உள்ளதா அங்க இருந்து சேவை செஞ்சு கிரியா பாபாஜியினுடைய அருள் தான் அது. நீங்கெல்லாம் அந்த கிரியா யோகத்துல இருக்கீங்க, அந்த அடிப்படையில நாம அந்த ஒரு ஏக்கத்துல இருக்கிறோம். பாபாஜி தான் இன்னைக்கு அங்க உள்ள கொண்டுட்டு போனாருன்னு ஒரு எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங். ஏன்னா எவ்வளவோ பெரிய ஆள்லாம் இருக்காங்க அங்க. நான் ஒரு சாதாரண தூசி, ஆனா அப்படி இருந்தும் அவங்க கண்ணை மறைச்சு என்ன வந்து அந்த இடத்துல ஒரு பாபா சென்டர்ல இருந்து வந்திருக்காரு அவரு சைவ சித்தாந்த கிளாஸ்ல சேவை செய்யறவருன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்கன்னா அது அந்த எல்லாரும் கண்ணையும் மறைக்கும். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு 1000 பேர் சேர்ற இடத்துல ஒரு 10 பேர்ன்றது ஒரு பெரிய விஷயம். 10 பேரை தேர்ந்தெடுக்கிறது நம்மள அந்த இடத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்கன்னா அது பாபாஜியுடைய பாபாஜி தான் நம்மளை அங்கே கூப்பிட்டு அந்த சேவை செய்ய வைக்கிறாருன்றது தான் நான் உணர்றேன். அதுமாதிரி இன்னைக்கு பேச வைக்கிறதும் பாபாஜியுடைய அருள் தான். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு மகானுடைய ஒரு இதை நம்ம குரு பூஜையில கலந்துக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் நான் அங்கே வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது, ஆனா எல்லாமே குருநாதர் உணர்வார். அவரை மையமா வச்சு இன்னைக்கு அந்த இது இன்னும் அவரு சிறப்பான ஒரு 8 புஸ்தகம் எழுதியிருக்காரு உமாபதி சிவம். அதுல முதல் புஸ்தகம் உண்மை விளக்கம். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை ஃபர்ஸ்ட் இது உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்தை எழுதியிருக்காரு அவரு. இன்னும் நிறைய அதை பத்தி தான் சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பாபாஜியினுடைய கருணையால வந்து எல்லாம் கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த குரானா நிறைய இருக்கிறதுனால நீங்களும் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணீங்க. இன்னைக்கு சொன்னாங்க பாபாஜி நீங்களும் வந்து உங்க சக சாதகர்கள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க ஆன்மீகவாதிகளுக்காக. இன்னைக்கு வந்து இன்னைக்கு 8 மணியோட கோயில இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் 6 மாசமா இருந்தா யாருமே அலோடு கிடையாது. மத்திய அரசுல இருந்து யாரும் போட்டாங்க. எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு அங்க உமாபதி சிவ ஹால்லயே நடக்குது பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே இவ்வளவு பெரிய ஒரு சுப்ரீம் இன்னைக்கு நடராஜா கோயில்ன்றது ஒரு பெரிய உலக அளவுல ஒரு பிரதமரே ஆர்டர் போட்டா கூட கோயில சாக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சட்டத்திற்கா இருக்கு. பிரதமரே தனிப்பட்ட முறையில ஒரு ஆர்டர் போட்டா இந்த கோயில சாக்க முடியாது. இதுதான் தனியார் கோயில். அவ்வளவு ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது கவர்மெண்ட்டுக்கு உரிய கோயில் இல்ல. அப்படியாப்பட்ட ஒரு கோயில இன்னைக்கு வந்து ஒரு சாக்கிற ஒரு நிலைமைன்னா இந்த குரானான்ற ஒரு சின்ன விஷயம் இது எங்கே இருந்து யார் ஆட்கொள்ளுது என்ன நடக்குதுன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்வி நடந்துச்சு. அப்ப நடக்கக்குள்ள இதுல மெயின் விஷயம் மனிதர்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து விஞ்ஞானத்தை தேடி ஓடி போய் ஆன்மீகத்தை மறந்து பொய்யான வாழ்க்கைக்குள்ள ஓடி போய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துறாங்க. எதையுமே காரணம் இல்லாத காரியம் எதுவுமே நடத்துறது இல்லை. அப்படி இன்னும் குருமார்கள் வந்து எவ்வளோ நம்ம குருமார்கள் வந்து யோகத்துக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம குருமார்களுடைய பார்வையில இருக்கிறனால நம்ம எல்லாம் ரொம்ப வந்து கொடுத்து வச்ச ஒரு ஆத்மா அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாம் பேசுறது. கொடுத்து வச்ச ஆத்மா அங்க நம்ம எங்கேயும் நம்ம ஆலய வழிபாட்டுக்கு போகணும்னாலும் வீடே ஆலயமா ஆக்கி சாதனா பண்ற அளவுக்கு பாபாஜி நமக்கு வந்து அந்த கருணை புரிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சாதனா என்ற ஒரு விஷயம் இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் நம்ம நல்லா சாதனா பண்ணி பிறருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணி இதுல ஒரு விஷயம் என்னன்னா யோகத்துக்குள்ள வரக்குள்ள இந்த கருணை உண்மை எளிமை தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 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 யூனிட் அங்க பேசக்குள்ள இது வந்துச்சு. யோகம் பயில்ற மட்டும் பெருசு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு ஒரு சிறப்பா வந்து பேசினாங்க. அப்ப வந்து எனக்கு அது ஒரு பாடமா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம தெய்வ வழிபாட்டுல இருந்தாலும் சாதனா பண்ணாலும் நம்மளுடைய ஆணவத்தை நம்ம அறியணும். இந்த ஆணவம் எப்படி எல்லாம் வருதுன்றத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை அன்லெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நிறைய தன்னடக்கம் வரணும் என்ற யோகத்துக்குள்ளதான் இதை சொல்றாங்க. பக்தியில இருக்கிறவங்களுக்கு சொல்லல, அவங்க எத்தனையோ பிறவி தாண்டிதான் நம்ம நிலைக்கு வரப்போறாங்க. ஆனா நாம யோகத்துல வந்த அத்தனை பேருக்கு இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு என்னுடைய முதலியாருன்னு சொல்லி ஐயாவுக்கு தெரியும் முதலியாருன்னு சொல்லி இன்னைக்கு அவரு அந்த விஷயத்த பேசி முடிச்சாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட மட்டும் இல்ல, இதே உமாபதி சிவம் ஒரு கருத்து ஒண்ணு அவருடைய சிஷிய பிள்ளைக்கு சிஷியனுக்கு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அந்த சைவ சித்தாந்தம் கேட்டுட்டு அப்படியே போய் ஏறி போய் பரணையில போய் உக்காந்து போறான் அந்த மாணாக்கன். கேட்டுட்டு உடனே போய் மாணாக்கன் போய் அந்த பரணையில உட்காந்து போறான். அப்ப வந்து அவரு கோப்பத்துக்குள்ள சொல்றாரு, அவருக்கு நீ ஞானம் வளர்ந்து வரக்குள்ள இந்த உலகத்தை எல்லாரையும் பார்க்கக்குள்ள எல்லாருமே பொய்யா இருக்கிறாங்களே, யாருமே உண்மையா இல்லையே, ஒவ்வொருத்தங்களும் இப்படிதான் மனம் வேலை செய்யுது, ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கு போகணும்னு பரணையில போய் ஏறி ஏறி உட்காந்துறான். அப்ப உமாபதி சிவம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல சீடன் உருவாகிறாரு அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நாள் கூட்ட அவர்கிட்ட சொல்றாரு, பிரச்சனை வெளியே இல்ல உனக்குள்ளதான் இருக்குது. தன்னுடைய குரு உன்னுடைய மாச நீ சரிப்படுத்திட்டுனா வெளியில உள்ள பிரச்சனை உன்னை அட்டாக் பண்ணாது. இன்னும் நீ இன்னும் நல்லா சாதனா பண்ணணும், இன்னும் நீ பக்குவமா ஆகணும், என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. உலகத்துல பசுகளோட தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம், உயிர்களோட தான் பழகிட்டு இருக்கிறோம், பதியோட பழகல. இரவு சிந்தனை உள்ளவங்க 1 கோடி பேருக்கு 100 பேர் இருக்கிறது பெரிய கஷ்டம். அந்த வாழ்க்கையில தான் நம்ம வந்து இருந்து நம்ம கிரியா யோகத்தை நம்ம அடிப்படை பட்டு கொண்டு வர்றோம். அந்த சமயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதுல ரொம்ப சரியான வழியை தேர்ந்தெடுத்து சரியான சிந்தனைகளை நம்ம அதை போற்றி பாதுகாத்து கிரியா யோக சாதகரெல்லாம் வெற்றி பெற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா கைகூடி நடக்குது, இருந்தாலும் நம்ம அதை அப்பப்போ அப்பப்போ செதுக்கிக்கிட்டு இருக்கிறது சிறப்பான விஷயம்ன்றது இன்னைக்கு மௌலியார் வாயால அந்த வார்த்தையை சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். அடியேன் சொன்ன விஷயத்துல ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிங்க. ஏதாவது எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தாலும் சொல்லி கொடுங்க, நான் அதுல தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் உள்ள விஷயம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா
நன்றி கார்த்திகேயன் ஐயா. நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்ந்து கொண்டு போவோம். இன்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் எங்களுடைய கிரியா யோகத்தின் முதன்மையாக விளங்குகின்ற சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் ஒரு ஞானியரின் சரிதையை எங்களுக்கு அழகாகவும் அவருடைய முக்கியமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை தொகுத்து தந்தார். அது எல்லோருடைய சித்தத்திலும் பதியட்டும். அதைத் தொடர்ந்து எங்களுடைய 11 சித்தர்களில் ஒருவரான எங்களுடைய கனேடியன் பாபாஜி யோகா சங்க சித்தரும் ஆகிய கேரூர் சித்தரை இன்று நினைவு கூறுவோம். கேரூர் சித்தரை பற்றிய அவருடைய வரலாறு 3 பக்கங்களில் சித்த புத்தகத்தில் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். அவர் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா அம்மா அவர்களுடைய பெற்றோர்கள் சிவன் ஆலயங்களில் உலோகத்தில் செய்த பஞ்சலோகத்தில் செய்த சிலைகளை பழுது பார்ப்பதும் சிலைகள் செய்து கொடுப்பதும் தான் அவர்களுடைய தொழில். அந்த குடும்பத்தில் ஒருவராக கரூர் சித்தர் பிறந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் 3 நிகழ்வுகளை முக்கியமாக இந்த புத்தகத்தில் போட்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவது நிகழ்வு ராஜராஜ சோழனால் தஞ்சையில் கட்டப்பட்ட பெரிய கோவிலின் சிவலிங்கம் பிரதிஷ்டைக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த லிங்கத்தை சரியான முறையில் நிற்பாட்ட முடியவில்லை என்று ஒரு சரிதை. அந்த நேரத்தில் அந்த சிவலிங்கத்தை அவர்கள் பிரதிஷ்ட பண்ண முடியாத நிலையில் தவித்து கொண்டிருந்த வேளையில் கரூர் சித்தரின் குருநாதர் எங்களுடைய போக சித்தர், கிரியா யோகத்தின் முதன்மை சித்தர், பாபாஜியின் ஞான குரு, தியான குரு, போக சித்தர் இட்ட கட்டளைக்கிணங்க கரூர் சித்தர் தஞ்சைக்கு வருகின்றார். வந்து ராஜராஜ சோழனிடம் தான் அதை பார்த்து நிவர்த்தி செய்கின்றேன், தன்னுடைய குருநாதர் தன்னை அதை செய்யும்படி அனுப்பியிருக்கின்றார் என்று சொல்லி அந்த கருவறைக்கில் போகின்றார். போகும்போது அவருடைய ஞானத்தில் தெரிகின்றது அந்த சிவலிங்கம் சரியான நிலையில் வைக்க முடியாததற்கு காரணம் அந்த இடத்தில் பிரம்ம ராட்சசி என்று சொல்லும் ஒரு அரக்கி இருக்கின்றாள். அவள் அந்த சிலையை வைக்க விடாது தடுக்கின்றாள் என்பதை அவர் உணர்ந்து அவர் தன்னுடைய வாயினால் காராப்பி அந்த அரக்கியை நோக்கி துப்புகின்றாராம். அந்த துப்பலில் அந்த அரக்கி எரிந்து சாம்பலாகின்றாள். அது நடந்தவுடன் அவர் சிவனை பூசித்து அந்த சிவலிங்கத்தை முறையாக தரையில் பதித்து ராஜராஜ சோழனுடன் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றார் என்பது அவருடைய ஒரு சரிதையில் வரும் ஒரு கதை. இன்னொரு கதை, இன்னொரு சோழ அரசன், அவனுடைய பெயர் இரணியவர்மன் என்று. இரணியவர்மன் என்ற சோழ அரசன் சிவகங்கை தீர்த்தம் என்று நீங்கள் பலர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அந்த இடத்தில்தான் கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றார். சிதம்பரத்தில் சிதம்பர கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் கேணி என்று நாங்கள் சொல்லுவோம் குளம், அதை சிவகங்கை என்று அழைப்பார்கள். அந்த சிவகங்கையில் அந்த இரணியவர்மன் நீராடும் போது அதன் அடியில் நடராஜர் உருவம் சிலை ஒன்றையும் ஓம்கார நாதத்தையும் அவன் நீராடும் போது கேட்டு அதனால் அவன் விழிப்புற்று அந்த நடராஜர் சிலையை கண்ணில் கண்டதை ஓவியமாக தீட்டி அந்த இந்தியாவில் இருக்கும் எல்லா சிற்பிகளையும் கூப்பிட்டு அந்த நடராஜர் உருவத்தை சிற்பத்தில் வடித்து தரும்படி கட்டளையிடுகின்றான். தன்னுடைய கஜானாவில் இருக்கும் தங்கம் முழுத்தலையும் அதற்கு கொடுத்து அந்த தங்கத்தில் அந்த சிலையை வடித்து தனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றான். எல்லோரும் தங்கத்தில் என்றவுடன் எல்லா சிற்பிகளும் முன் வந்து அதை செய்கின்றனர். ஆனால் அது அந்த சிலை சிலையாக வராமல் செய்து கொண்டு போகும்போது அது உருகிக் கொண்டே போகின்றது. சிலையை அமைக்க முடியவில்லை. இதனால் சிற்பிகள் எல்லோரும் மனமுடைந்து போனார்கள். அதே நேரம் பயமும் பிடித்து கொண்டது. அரசனின் தண்டனைக்கு ஆளாகப் போகின்றோம் என்று உடனே அவர்கள் எல்லோரும் கரூர் சித்திரை பற்றி தெரிந்தவர்கள். அவர் அந்த பரம்பரையில் பிறந்தவர், உலோகச் சிலை செய்யும் பரம்பரையில். ஆகவே அவரை வந்து தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்கின்றார்கள். அதை உணர்ந்த போவச்சித்தர் காரூர் சித்தரை சிதம்பரத்திற்கோ அந்த அந்த சோழ அரசன் ஆண்ட இடத்திற்கு அனுப்புகின்றார்கள். அங்கு அவர்கள் அங்கு காரூர் சித்தர் சென்று சிற்பிகளிடம் போகும்போது அந்த அரசன் அவர்களுக்கு கொடுத்த கெடுகாலம் 48 நாட்கள். ஒரு மண்டலத்தில் அந்த சிலை செய்து சர வேண்டும் என்று 47 நாட்கள் முடிந்து ஒரு நாள் மாத்திரம்தான் மீதியாக உள்ளதாம். அப்போது அவர்கள் கரூர் சித்தருடன் சொல்லுகின்றார்கள், ஐயா, இறைவனின் அரசனின் சினத்திற்கு ஆளாகப் போகின்றோம், நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னாராம், சரி, எனக்கு ஒரு நாளே போதும் இந்த சிலை வடிக்க என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் போய் தாழ்பால் போட்டுக்கொண்டு சிலை வடிக்கின்றார். வடித்து முடித்து அதே நாளில் வழியால் வந்து சொல்லுகின்றார், உருவச்சிலை தயாராகிவிட்டது, நீங்கள் போய் அரசனிடம் அறிவியுங்கள், சிலை தயாராக விட்டது, வந்து அதை பிரதிஷ்டை பண்ணும்படி. அவர்கள் ஓடிப்போய் அரசனிடம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சிலை தயாராகிவிட்டது, வாங்கல் என்று. அரசன் வந்து பார்க்கின்றார், மகிழ்கின்றார், கரூர் சித்தரை வணங்குகின்றார். அந்த சிலை செய்தது அந்த குறுகிய காலத்தில் குறுகிய நாளில் செய்ததையும் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்படுகின்றார். இருப்பினும் மனித மனம் ஒரு ஐமிச்சத்தை அவருடைய மனதில் கொண்டு வருகின்றது. இவர் என்னென்று இந்த ஒரு நாளில் இந்த சிலையை செய்திருப்பார், ஆகவே இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்கின்றதா? இந்த தங்கத்தை பார்க்கும்போது சொக்க தங்கம் மாதிரி தெரியவில்லை, செப்பு கலந்த மாதிரி இருக்கின்றது கண்களுக்கு என்று சொல்லி அதை கேட்கின்றார் கரூர் சித்தரிடம். இல்லை, செப்பு கலந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார். அந்த நேரம் கரூர் சித்தர் அங்கு இல்லை, அவர் சிலை வடித்து விட்டு சென்று விட்டார். உடனே அவர் தன்னுடைய ஐமிச்சத்தை மற்றவர்களிடம் சிற்பிகளிடம் சொல்லுகின்றார். தங்களுடைய காவலாளிகளிடமும் எங்கிருந்தாலும் கரூர் சித்தனை கைது செய்து வந்து சிறையில் அடையுங்கள், அவன் தன்னுடைய தங்கத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான், செப்பு கலந்து செய்திருக்கின்றது என்று. உடனே அவரை தேடி கண்டுபிடிக்கின்றார்கள், கொண்டு வந்து சிறையில் போடுகின்றார்கள். இதை போவச்சித்தர் அறிந்து விட்டார் ஞானத்தால். அவர் உடனே அரசன் முன் தோன்றி, நீ செய்தது பிழை, சிறையில் இருக்கும் கரூர் சித்தரை உடனே விடுவிக்க வேண்டும், உனக்கு அறிவில்லா தன்மையில் மனித நிலையில் நீ அப்படி செய்துவிட்டாய், எந்த சிலையையும் தனி தங்கத்தால் செய்ய முடியாது, அப்படி செய்தால் அந்த சிலை சிலையாக இருக்க முடியாது, ஆகவேதான் அது மாத்திரமல்ல அப்படியான சிலைகள் செய்து முடித்தால் கூட அதை மற்றவர்கள் கண்களால் பார்த்தால் குருடாகி விடுவார்கள், ஆகவேதான் செப்பு கலந்து செய்ய வேண்டும், அதை சரியான முறையில் தான் என்னுடைய மாணாக்கன் கரூர் சித்தன் செய்திருக்கின்றான், நீ அதை அறியாமல் அவனை சிறையில் அடைத்து விட்டாய் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு சொல்கின்றாராம், நீ கொடுத்த அவ்வளவு தங்கத்தை நான் உனக்கு தருகின்றேன், நீ உன்னுடைய காவலாளிகளிடம் சொல்லி அதற்கு இடையான வெள்ளி வெள்ளி உலோகத்தை கொண்டு வா, இங்கே உடனே நான் அதை உனக்கு தங்கமாக்கி தருகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ரசவாத சக்தியால் அந்த வெள்ளி அவ்வளவையும் தங்கமாக்கி அரசனிடம் கொடுத்து, நீ இதை வைத்திரு, நான் நடராஜர் சிலையை நான் எடுத்து செல்கின்றேன் என்று எடுக்கும்போது அரசன் அவரிடம் மன்னிப்பு கோரி போவச்சித்தரிடம் அந்த சிலையை தன்னிடமே தரும்படி கேட்டு தன்னுடைய செயலுக்கு மனம் வருந்துகின்றான். கரூர் சித்தரையும் விடுவிக்கின்றார். இது அவருடைய ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதை. இன்னொரு கதை திருவரங்கரத்தில், அது பெருமாள் கோயில் திருச்சியில் அமைந்திருக்கின்றது. அங்கு அவர் ஒரு தாசிப்பெண் அந்த திருவரங்க பெருமாளுக்கு சேவை செய்கின்றாள். ஆனால் மற்றவர்கள் அந்த பெண்ணை ஒரு தாசியாகத்தான் பார்க்கின்றார்கள், ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஆனால் அவளுடைய சேவை உண்மையானது. இதை அறிந்த கரூர் சித்தர் ஒரு நாள் அங்கு வருகின்றார். வந்து அந்த தாசி பெண்ணை சந்தித்து அவருடைய சேவை நன்றாக அமைந்திருக்கின்றதென்றும், அவளுடைய விருப்பத்துக்கேற்ப அவள் கரூர் சித்தரிடம் தான் சீச்சை பெற வேண்டும் என்றுதான் மனது நாள் நினைக்கும் போது கரூர் சித்தர் அங்கு வருகின்றாராம். அவளுக்கு சீச்சை கொடுக்கின்றார். சீச்சை கொடுத்துவிட்டு அவளுடைய வீட்டிலேயே 2 நாள் தங்கியிருந்து அவளுடைய சேவையை பார்க்கின்றார். பார்த்து முடிந்து அங்கிருந்து கிளம்பும் போது அவளுக்கு ஒரு தங்கச் சங்கிலி ஒன்றை கொடுக்கின்றார். இது திருவரங்க பெருமாளுடைய சங்கிலி, அது உனக்கு நான் தருகின்றேன், நீ அதை வைத்திரு என்று சொல்லி அதை அன்பளிப்பு கொடுத்துவிட்டு செல்கின்றார். அடுத்த நாள் திருவரங்க கோயிலில் அந்தணர்கள் அந்த கோயில் பெருமாளின் களத்தில் இருந்த சங்கிலியை காணவில்லை என்று தேடுகின்றார்கள். அப்போது இந்த பெண் வீதி வழியாக வளமையாக வருவது போல் வருகின்றாள். அந்த சங்கிலியுடன் வரும்போது அவளுக்கு தெரியாது இது திருவரங்க பெருமானின் களத்தில் இருந்த சங்கிலி என்று. இதை பரிசாகத்தான் கரூர் சித்தர் கொடுக்கின்றார். அவள் வரும்போது அங்கிருந்த அதிகாரிகள் அவளை பிடித்து விட்டார்கள். நீயா களவெடுத்தனி என்று அவளை கைது செய்கின்றார்கள். அப்போது அவள் உடனடியாக கரூர் சித்தரை நினைக்கின்றாள், தன்னுடைய குருவை. உடனே அவர் தோன்றுகின்றார். தோன்றி அவர்களுக்கு சொல்கின்றார், இது திருவரங்க பெருமானின் சங்கிலிதான், ஆனால் அவர் தான் தன்னிடம் இதை அவளுக்கு தன்னுடைய தன்னுடைய பக்தைக்கு கொடுக்கும்படி எனக்கு தந்தார், நான் தான் கொடுத்தேன், வேணுமென்றால் அவரிடம் கேட்டு பாருங்கள் என்று. அவர்கள் சிரிக்கின்றார்கள். என்ன கதைக்கிறீர்கள், திருவரங்க பெருமானிடம் எப்படி கேட்பது, அவர் எப்படி சொல்வார் என்று. உடனே கரூர் சித்தர், ஏ திருவரங்கா, இங்கே வா, இந்த சங்கிலியை நீதானே எனக்கு தந்தாய், அதை மற்றவர்களுக்கு நேரடியாக கூறு என்று சொல்வதாகவும். உடனடியாக அவருடைய அறையிலிருந்து கருவறையிலிருந்து ஒரு அசரீரி வருகின்றது. நானே கொடுத்தேன் என்று அந்த அந்தணர்களுக்கு பெருமாள் அசரீரியாக அந்த வார்த்தையை சொல்கின்றாராம். ஆகவே இந்த அந்த அந்தணர்கள் அதற்கு மன்னிப்பு கோரி அந்த பெண்ணை அதற்கு பிறகு முக்கியமாக பெருமாளின் ஒரு சீஷியாக பார்க்கின்றார்களாம். அந்த பெண் பிற்காலத்தில் சித்தராகவும் வருவதாக ஒரு கதை. இப்படியாக இந்த 3 கதைகளும் கரூர் சித்தருக்கு சிறப்பம்சமாக அமைந்த கதைகள் என்று இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கரூர் சித்தர் பூவ சித்தரின் மாணாக்கர், முதன்மை சித்தர். அவருடைய சமாதி கரூர் என்ற இடத்தில் இருக்கின்றது. நான் சில தடவை போயிருக்கின்றேன் என்னுடைய சாதகர்களுடன். அது ஸ்ரீ பசுபதீஸ்வரர் என்ற ஆலயத்தின் பின்னால் அந்த கரூர் சித்தருடைய பீடம் அமைந்திருக்கின்றது. நீங்களும் போகும்போது கரூரில் அந்த இடத்திற்கு போய் நீங்கள் தியானம் செய்யலாம். அப்படியான ஒரு முதன்மை சித்தர் எங்களுடைய கனேடியன் பாபாஜி யோகா சங்க சித்தராகவும் நாங்கள் அவரை அமைத்து பூசிக்கின்றோம். இன்று அவருடைய குரு பூஜை. அந்த நாளில் அவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் 30 பாடல்கள் பூஜா விதி என்று எழுதியிருக்கிறார்கள் என்று இந்த சித்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய 30 பாடல்களில் ஒரு பாடலை மாத்திரமின்றி எடுத்து பிராணயாமம் செய்து அதற்குரிய பொருளுரையையும் பார்ப்போம். அந்த பாட்டு, ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு, வாதியந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீற்றிருந்தால் சூரப்பெண் ஆத்தால் பிரதியந்த ஆறுதரும் அமர்ந்த வீதி விளையாடி நின்ற பெருமாளி கண்டாய் பாதிமதி சூடியே இருந்த சாமி 10வது வயதாகும் தாமி தானே. இது அவருடைய 30 பாடலில் 1வது பாடல். அதற்குரிய பொருளுரையையும் வாசித்து இதை முடிப்போம். வாழைப்பெண்ணானவள் இருக்கும் மூலாதாரமாகிய வீடே தொடக்கமும் முடிவுமாகும். அனைத்திற்கும் இவளே காரணமானவள், அதாவது குண்டலினி சக்தி. சோதி தோன்றும் நடுநாடியாகிய சிறுமுனை நாடிக்கு பீடமாயிருக்கும் மூலாதாரத்தில் சொகுசாக வாழைப்பெண் அமைந்திருக்கின்றாள், அதாவது பார்வதி. அவளே தலைவியும் தாயும் ஆவாள். 6 யோக ஆதாரங்களும் உள்ள யோக வீதியில் இவள் விளையாடி திருமாளிகை காண்பாள். பாதி சந்திரனை சூடிய சிவபெருமான் இவளுடைய கணவன். அவள் 10 வயதே ஆன சிறுமியே ஆவாள். இதுதான் இந்த பாட்டின் சுருக்கம். உதயமாரி 30 பாடல்கள், யோக சம்பந்தமான பாடல்களை அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த பாடலை அவருடைய இன்றைய நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து அவருடைய நாளை இன்று சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம், தியானம் செய்வோம். சாதகர்களே, இன்று முடிந்தால் உங்களுடைய வீடுகளில் நாங்கள் சிறிய நேரம் அவர்களுக்கு, கரூர் சித்தருக்கும் உமாதேவி சிவத்திற்கும் நீங்கள் கூடுதலான நேரம் தியானம் செய்யலாம். ஆனால் இன்றைய இந்த நிகழ்வில் இப்போது 5 நிமிடங்கள் நாங்கள் எல்லோரும் தியானத்தில் இருப்போம்.